الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون وقال تعالى أيضا ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எமது வாழ்வில் மீண்டும் ஒரு ரமலானை உடல் ஆரோக்கியத்தோடு சந்தோஷத்தோடு நிம்மதியாக சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனினால் எமக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து ஞாபத்துக்களும் அமானிதங்கள், அது பெரும் அருக்குறைகள். அவைகள் அனைத்தை பற்றியும் நிச்சயமாக சத்தியமாக லத்துஸ் அலுன்ன யௌம இரின் அனின் நயீம் அல் குரானிலே அல்லாஹ் சொல்கிறான், நிஅமத்துக்களை பற்றி உங்களுக்கு அல்லாஹ் அருளிய அருள் பாக்கியங்களை பற்றி நிச்சயமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹு தஆலா எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தோடு சந்தோஷத்தோடு நிம்மதியாக இந்த ரமலானிலே அரைவாசியை கழித்து தாண்டி கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நிம்மதியாக சந்தோஷமாக ஆக்கி வைத்திருக்கிறார். இதே கட்டத்தில் எத்தனையோ பேர் பயங்கரமான நோயினால் பீடிக்கப்பட்டு வைத்திய சாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் சென்ற வருடங்களில் குர்ஆனை ஓதினோமே, நோன்புகளை நோற்றோமே, தராவீஹை இமாமுக்கு பின்னால் நின்று தொழுதோமே, சதக்காக்களை கொடுத்தோமே, உம்ராக்களை செய்தோமே, ஆனால் இந்த வருடம் என்னால் அந்த அமலை செய்ய முடியவில்லையே என்று ஏங்கக்கூடிய எத்தனையோ பேர் வைத்திய சாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் எத்தனையோ பேர் அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தத்தின் காரணமாக சொத்துக்களை இழந்து சுகங்களை இழந்து அவர்கள் ஏதோ தானோ என்று தனது ரமலானை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்டம், இன்னும் எத்தனையோ பேர் சிறைச்சாலைகளில் அவர்களுடைய நோன்பை நோற்றி நோன்பை திறந்து கொண்டு அவர்கள் அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி, இவைகள் அனைத்துக்கும் மத்தியில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் அல்லாஹுக்கு விருப்பமான மாளிகையில் ஒன்று குழும் இருக்க வைத்திருக்கிறானே, இதனை விட பெரிய ஞாபகம் எது இருக்க முடியும் சகோதரர்களே? இஸ்லாமிய நாடுகள் இன்றைக்கு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், சவுதி என்று சொல்கிறோம், துபாய் என்று சொல்கிறோம், மிஸ்ர் என்று சொல்கிறோம், பாகிஸ்தான் என்று சொல்கிறோம், இந்த முஸ்லிம் நாடுகளுக்கு இல்லாத சுதந்திரத்தை சலுகையை இலங்கையில் வாழக்கூடிய நானும் நீங்களும் 2 கோடி மக்களில் 20 லட்சம் முஸ்லிம்களாக இருந்து நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் நாங்கள் சொல்கிறோம் ஒரு முஸ்லிம் நாடு என்பதாக, ஆனால் அது பேரளவில் தான் முஸ்லிம். இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடிய சுதந்திரம் அன்புக்குரிய சகோதரர்களே என்னை விடவும் மிகவும் குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றது. பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் சுமார் 18 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். ரமலானுக்கு அவர்களுக்கு பாடசாலை விடுமுறை கிடையாது அரசியல் ரீதியாக.
எமது நாட்டில் அரசாங்கம் பாடசாலை கிழிவு தந்திருக்கின்றது. முஸ்லிம் பாடசாலைகள் ரமலானுடைய காலத்திலே விடுமுறை. எம்முடைய நாடு எமக்கு இலவசமாக புத்தகத்தை தருகின்றது, பாடசாலையில் போய் படி என்பதாக. பாகிஸ்தான் முஸ்லிம் நாடு இலவசமாக அவர்களுக்கு புத்தகம் வழங்கப்படவில்லை இதுவரைக்கும். பாகிஸ்தானிலே ஒவ்வொரு நாளும் 6 மணித்தியாலம் 5 மணித்தியாலம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது எந்த நேரம் போகும், எப்படி போகும் என்று தெரியாது. மக்கள் கஷ்டப்பட்டு இந்த ரமலானுடைய காலத்துல சஹருக்கு நோம்பு பிடிச்சு எழும்புவாங்க. அவங்கள வீட்டுல கரண்ட் இருக்காது. எத்தனையோ வீடுகள்ல நாம்பு பத்த வச்சுத்தான் அவர்களுடைய வாழ்க்கையை ஓட்டுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் கரண்ட் கட் பண்ணப்படுகின்றது. ஆனால் எங்களுடைய நாட்டிலே அப்படி கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது போன்று ஏராளமான நிமத்துக்களை இந்த நாட்டிலே நாங்களும் நீங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சென்ற ரமலானிலே அங்கே அடித்த ஷூட்டிங் காரணமாக, சுமார் 45-48 செல்சியஸ் ஷூட்டிங் காரணமாக சென்ற ரமலானிலே கராச்சியில் மாத்திரம் 2000 முஸ்லிம்கள் வஃபாத்தானார்கள். எங்களுக்கு கொஞ்சம் சூடு வந்து விட்டால் நாங்கள் எப்படி குடிக்கிறோம் சகோதரர்களே? அண்மையில் ஏற்பட்ட ஷூட்டிங் காரணமாக எவ்வளவு கொந்தளித்தெழுந்தோம், எவ்வளவு அல்லாஹ் உடத்தில் இறைஞ்சினோம். அல்லாஹ் மழையை தங்கள் சோதனையாகவும் மாற்றிவிட்டான். எனவே இந்த நாட்டிலே நாங்கள் வாழக்கூடிய இந்த 20 லட்சம் முஸ்லிம்கள் ஆகிய நாம், 2 கோடி மக்களில் 20 லட்சம் முஸ்லிம்களில் அல்லாஹ் என்னையும் ஒருவராக தேர்ந்தெடுத்தானே, இதற்கு நான் அல்லாஹ் உடத்தில் எவ்வளவு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. எத்தனையோ முஸ்லிம் நாடுகளில் வதைக்கப்படுகிறார்கள், பச்சிலம் பாலகர்கள் கொல்லப்படுகிறார்கள், தாய்மார்கள் அவர்கள் அநியாயம் செய்யப்படுகிறார்கள், கற்பிணி தாய்மார்கள் கொடூரம் செய்யப்படுகிறார்கள். இவைகள் அனைத்துக்கும் மத்தியில் எங்களுடைய பெண்களுக்கு தைரியமாக மூஞ்சை மறைத்துக் கொண்டு மஸ்ஜிதுக்கு வந்து தராவீகை தொழுதுவிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக பாதையில் போகிறார்களே சகோதரர்களே, இதைவிட பெரிய நிலைமை தெரிவு இருக்க முடியும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அனைத்து நிர்மத்துக்களும் அமானிதங்கள், அனைத்து அமானிதங்களை பற்றியும் நாளைய தியாமத்திலே நாங்கள் விசாரிக்கப்பட இருக்கிறோம். எனவே அதனை நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணினோம் என்று சொன்னால் இன்ன அஸாபி லஷதீத். அல் குர்ஆன் சொல்கிறான், அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், எந்த அல்லாஹ் நீங்க நான் தந்த நியமத்துக்கு நன்றி செலுத்தினா அதிகப்படுத்துவோம் என்று சொன்னானோ, அதே அல்லாஹ் சொல்கிறான், நான் தந்த நியமத்துக்கு நீங்க மாற்றம் செய்தால் என்னுடைய தண்டனை அது மிகவும் கடுமையாக இருக்கும் என்று சொல்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எல்லா விதமான ரீதியிலும் சந்தோஷமாக இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா சுதந்திரத்தையும் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும். இந்த நாட்டிலே ஏற்பட்ட பயங்கரமான பிரச்சனைகள் எதுவாக இருக்கலாம், அனைத்துக்கும் காரணம் நானும் நீங்களும் தான். அரசாங்கத்தை குறை சொல்கிறோம், ஏனைய மனிதர்களை நாங்கள் குறை கூறுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பிமா கஸபத் அய்தினா, இதுதான் அல்குர்ஆனுடைய சுருக்கம். லஹரல் ஃபஸாத் ஃபில் பர்ரி வல் பஹ்ர், கடல் சுனாமி எடுக்கின்றது, பூமி நடுங்குகின்றது. இவைகள் அனைத்துக்கும் காரணம் நீங்கள் செய்கின்ற பாவம்தான். மக்கள் அவர்களுடைய கரங்களின் மூலமாக சம்பாதித்துக் கொண்டதுதான் என்று அல்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு கண்ணியமான மாதத்தை, சங்கியான ஒரு மாதத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். நீங்கள் தக்குவாவுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக என்று குர்ஆனிலே சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதம் ரமலானுடைய மாதம், விசேஷமாக குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், குர்ஆனுடைய மாதம். எனவே குர்ஆனுடைய ஒரு சிறிய ஒரு அறிமுகம் இன்றைக்கு எங்களுடைய நாட்டிலே இல்லாத ஒரு புதிய ஒரு அதிகமாக இடங்களில் சொல்ல போனால் அது புதிதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு அறிமுகம் இதற்கு முன்னால் செய்யப்படவும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இதற்கு பின்னால் அதற்குண்டான நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டு நிச்சயமாக செய்ய வேண்டிய ஒரு கடமையும் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் கிராத் என்று சொல்ல, குர்ஆன் என்று சொல்லக்கூடியது அல்லாஹ் 7 மொழிகளில் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். இந்த குர்ஆனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய தாக்கம் இருக்குதே, அது எந்த புத்தகத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. அது கின்னஸில் பதிந்திருக்கக்கூடிய புத்தகமாக இருக்கலாம், எந்த புத்தகமாக இருந்தாலும் இந்த புதிய அல்குர்ஆனை போன்ற ஒரு புத்தகம் இதற்கு முன்னால் வந்ததும் இல்லை, இதற்கு பின்னால் வரவும் மாட்டாது. அப்படிப்பட்டதுதான் இந்த குர்ஆன். எந்த அளவுக்கு இந்த குர்ஆன் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்று சொன்னால், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் அரபிகளுடைய ஒரு பழக்கம் இருந்தது, அவர்கள் ஹரத்துக்கு போய் ஓய்வெடுத்துக் கொள்வார்கள். மக்காவிலே ஹரத்துக்கு போய் அவர்கள் ஓய்வெடுத்துக் கொள்வார்கள். ஒரு தடவை உமர் ரலி அல்லா அவர்கள் வீட்டில் இருந்து ஹரத்துக்கு போய் ஓய்வெடுக்க சென்ற சந்தர்ப்பத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள், குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். ஓதுகிறார்கள், அல் ஹாக்கத்து மல் ஹாக்கம் வமா அத்ராக மல் ஹாக்கம் கல்லபத் தமூது வஅதும் என்று சொல்லக்கூடிய சூரத்தை ஆரம்பிச்சபடியே ஓதி 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 போய் இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம் என்று சொல்லக்கூடிய ஆயத்து வரும் பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. பின்னால் இருந்து இவர் ஓதக்கூடிய இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடிய அந்த கிராத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறாரே இவருடைய உள்ளத்துல வருது. ஆனால் நபி அவர்களுக்கு தெரியாது, பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று. இந்த சந்தர்ப்பத்துல உமர் ரலியல்லாஹு உள்ளத்தில் வருது, இந்த முஹம்மது ஓதிக்கொண்டிருக்கிறது, இது ஒரு புலவருடைய சொல்லை போன்று இருக்கின்றது என்று உள்ளத்தில் வரும் பொழுது நபி அவர்கள் ஓதுகிறார்கள், வமா ஹுவ பிகௌலி ஷாயிர் கலீலம் மா துமினூன், இது புலவருடைய சொல் அல்ல, நீங்க கொஞ்சம் ஈமான் கொள்ளக்கூடாதா என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் ஓதுகிறார்கள். ஆனால் நபிக்கு தெரியாது, பின்னால் நின்று கொண்டு கேட்டிருக்கக்கூடிய விஷயம். அதற்கு பின்னால் இவர் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு முகமெல்லாம் மஞ்சளித்து போட்டு திடுக்கிட்டு யோசிக்கிறாரே, நான் நினைப்பது இந்த முஹம்மத் ஓதுகிறாரே, இவர் ஒரு சூனியக்காரராகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுதே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஆயத்தை ஓதுகிறார்கள், வமா ஹுவ பிகௌலி காஹின் கலீலம் மா தஸக்கரூன், இது ஒரு சூனியக்காரனுடைய சொல் அல்ல, நீங்க இந்த குர்ஆனை கொஞ்சம் சிந்திக்க கூடாதா, அகிலம் மாசதக்கரூன் என்று ஓதுறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆச்சரியம், நான் நினைப்பதை இவர்கள் பதிலாக பெறுகிறார்களே குர்ஆனிலிருந்து என்று நினைக்கும் பொழுது இன்னஹு லதன்ஸீலு ரப்பில் ஆலமீன், இது உலகத்தாரின் இறைச்சகையனாகிய ரப்பால் இறக்கப்பட்டதுதான் இந்த குர்ஆன் என்று நபி அவர்கள் தொழுகையில் பதில் கொடுக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதற்கு பின்னால் ஒருவரிடத்துக்கு பின்னால்தான் இதே குர்ஆனை கொண்டு அல்லாஹ் அந்த உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். அப்படிப்பட்ட ஒரு தாக்கம் உள்ளதுதான் இந்த குர்ஆன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த குர்ஆன் அந்த ஆரம்ப கட்டத்தில் லௌஹுல் மஹ்பூஸ் என்ற ஏட்டிலிருந்து பைத்துஸ் ஸமா இந்த துனியாவுடைய வானத்துக்கு பைத்துல் இஸ்ஸா என்று சொல்லக்கூடிய இந்த வானத்துக்கு வந்து அங்கிருந்துதான் கட்டம் கட்டமாக இறங்கியது. அது ஏழு மொழிகளில் இறங்கியது. ஏழு கோத்திரங்கள் இருந்தார்கள். புகைல் என்ற ஒரு கோத்திரம், சகீப் என்ற ஒரு கோத்திரம், குரைஷ் என்ற ஒரு கோத்திரம், சமீம் என்ற ஒரு கோத்திரம், யமன் என்ற ஒரு கோத்திரம், ஹவாசின் என்ற ஒரு கோத்திரம். இந்த ஏழு கோத்திரத்தினுடைய பாஷையிலும் குர்ஆன் இறங்கியது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் பாகிஸ்தானிலே பல கோத்திரங்கள் இருக்கின்றார்கள். ஒன்று ராங்கடி என்று சொல்லுவார்கள், இன்னொரு சிந்த் என்று சொல்வார்கள், பலோச்சிஸ்தான் என்று சொல்வார்கள். இந்த நாட்டிலே அடிக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் இருக்குது, இது இவர்கள் அனைவர்களுடைய பாஷையிலும் அடிக்கப்படும். சிந்து பாஷையில் உள்ளவர்களுக்கும் அதிகமானவர்களுக்கு உருது பேச தெரியாது பாகிஸ்தான்ல. ஏன்னா அவர்களுடைய பாஷை அவர்களுடைய கவுமுடைய பாஷை தான் அவர்களுக்கு தெரியும். சிலர்களுக்கு ராங்கடி பாஷை தான் தெரியும், உருது தெரியாது. நாம சொல்லுவோம் நீங்க உருதால பேசுங்க. சில சிலர்கள் சிந்து பாஷையில பேசுவாங்க, அவர்களுக்கு உருது தெரியாது. சிலர்களுக்கு உருதும் தெரியும் சிந்தும் தெரியும். எனவே இந்த இது மாதிரி பேப்பர்கள், நியூஸ் பேப்பர் ஒவ்வொரு பாஷையிலும் வெளியாகும் அங்கே. அதே போன்றுதான் அந்த கோத்திரங்கள் அந்த காலத்தில் இருந்தது, பல கோத்திரங்களாக இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த கோத்திரங்கள் இவர்களுடைய பாஷை அனைத்து பாஷையிலும் இறங்கியது. ஆனால் ஒவ்வொருவரும் ஓதிக்கொண்டிருந்தார்கள். உதாரணத்துக்கு நான் ஒரு குர்ஆன் ஆயத்தை சொல்கிறேன், யா மூசா அக்பில் வலா தஹப், மூசாவே நீங்கள் முன்னோக்கி அந்த அசாவை அவர்கள் போட்டப்படுது பாம்பாக மாறியது, அவர்கள் பின்னோக்கி சென்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், மூசாவே நீங்க பயப்படாதீங்க, இந்த அசாவை புரியுங்க என்று சொல்லக்கூடிய அந்த அந்த ஆயத் முன்னோக்கி நீங்க வாங்க. அக்பில், இதற்குரிய வார்த்தை பல அரபுல பல வார்த்தைகள் இருக்கின்றது. யா மூசா ஹலும்ம, யா மூசா தால், யா மூசா அஜில், யா மூசா அஸ்ரி என்று எந்த பாஷையில் சொன்னாலும் ஒரே கருத்து தான், ஆனால் பாஷை வித்தியாசம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் யாழ்ப்பாணத்துல பேசக்கூடிய தமிழுக்கும் கண்டியில பேசக்கூடிய தமிழுக்கும் வித்தியாசம், ரிங்கோல பேசக்கூடிய தமிழுக்கும் குர்ணாவல்ல பேசக்கூடிய தமிழுக்கும் வித்தியாசம். இது போன்று பல வித்தியாசங்கள் இருக்கின்றது. வெசர் என்று சொல்வார்கள், கோபம் வருவதற்கு சாத்தாங்குடியில சொல்லுவாங்க வெசர் வருது, சூடா உராது சொல்லுவாங்க. அதே போல நாங்க சொல்லுவோம் இவருக்கு சூடா உராது, இவருக்கு கோபம் வருது என்று சிலவர்கள் சொல்லுவார்கள். பல வித்தியாசங்கள் இருக்கின்றன. அதே போன்றுதான் அந்த காலத்தில் வித்தியாசங்கள் இருந்தன. அதே முறையில் குர்ஆன் ஓதப்பட்டுக் கொண்டிருந்தன. நான் சுருக்கமாக சொல்கிறேன், உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களுடைய காலம் வந்ததற்கு பின்னால இந்த கோத்திரத்தில் உள்ளவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஏழு முறையில் தானே குர்ஆன் இறக்கப்பட்டது, இவர்கள் இவர்கள் பிரச்சனைப்பட ஆரம்பித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே ஏழு பாஷையில் இருந்த இந்த குர்ஆனை அவர்கள் ஒரு மனிதர் தொழுது கொண்டிருந்தாரு. சஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிமில் பதிவாக இருக்கின்றது. அபூதாவீது அபூதாவூத் திருமிதி நசை போன்ற கிரந்தங்களிலும் இதே ஹதீஸ் பதிவாக இருக்கின்றது. ஒரு மனிதர் தொழுது கொண்டிருந்தாரு, இவர் நினைச்ச மாதிரி ஹருஃபுகளை எல்லாம் கூட்டி ஓதி கொண்டு போறாரு. பின்னால் உமர் ரதியல்லாஹு இருந்து யோசித்தார்கள், கன்னத்தில் ரெண்டு போட்டு இவரை தொழுகை உட வச்சு இழுத்துக் கொண்டு ரசூலுல்லாஹிட்ட போமா என்று யோசித்தார்கள். இவர் பிழையாக ஓதிக்கொண்டிருக்கிறாரு. சூரத்தில் பொறுப்பான ஹிஷாம் இப்னு ஹகீம் என்று சொல்லக்கூடிய சஹாபி ஓதிக்கொண்டிருக்கிறாரு. நான் பொறுத்திருந்தேன், இவர் தொழுது முடியம் காட்டி தொழுதற்கு பின்னால் புடிச்சு இழுத்து கேட்டார்கள், மண் அக்கரா இந்த சூரா உனக்கு யார் ஓட்டி கோதி காட்டினது, பச்சை பிள்ளையா ஓதி கொண்டிருக்கிறாயே என்று அந்த மனிதர் தொழுது முடிந்தவுடன் உமர் ரதியல்லாஹு அவர்கள் சேட்டை குலுக்கி சொன்ன சந்தர்ப்பத்துல அந்த மனிதர் சொன்னாரு, இந்த சூராவை எனக்கு நபி அவர்கள் தான் கற்றுத்தந்தார்கள். எனக்கு கற்றுத்தந்தார்கள் இந்த சூராவை, இப்படி அல்ல நீ பிழையாக ஓதுகிறாய், வாப்போம் என்று இழுத்துக்கொண்டு நபி இடத்திலே போய், யா ரசூலல்லாஹ், நபி அவர்கள் கேட்டால் என்ன விஷயம், யா ரசூலல்லாஹ், இவர் தொழுது கொண்டிருந்தாரு, சூரத்துல் குர்ஆன் ஓதுறாரு, இப்படி இப்படி எல்லாம் பிழையா ஓதி கொண்டு போறாரு, அதிகமான குரூப்புகள் எழுத்துக்களை கூட்டி ஓதி கொண்டு போறாரு, அதனால் தான் நான் உங்கள்ட்ட இழுத்துக் கொண்டு வந்தேன், நீங்க எனக்கு சூரத்துல் குர்ஆன் ஓதி காட்டி நீங்க வித்தியாசமா, அதற்கு மாற்றமாக இவர் ஓதுறாரு. நபி அவர்கள் சொன்னார்கள், உமர் நீங்க உட்டுடுங்க, உமரே அவரை கொஞ்சம் உட்டுடுங்கோ, இக்ரா ஹிஷாம், ஹிஷாமை நீங்க ஓதுங்க பார்ப்போம் என்று சொன்னாங்க. ஹிஷாம் ஹிஷாம் ரதியல்லாஹு அவர்கள் ஓதினார்கள், சொன்னார்கள், நபி அவர்கள் உமரை பார்த்து சொன்னார்கள், உமரே இப்பரா உமர் நீங்க ஓதும், நீங்களும் ஓதுங்க சூரத்துல் குர்ஆன் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அவர்களும் ஓதினார்கள். அவர்கள் ஓதின முறை வேற, இவர்கள் ஓதின முறை வேற, ஆனா நபி அவர்கள் ரெண்டு பேரையும் பார்த்து சொன்னார்கள், இவ்வாறுதான் குர்ஆன் இறக்கப்பட்டது, இவ்வாறும் இறக்கப்பட்டது, இவ்வாறும் இறக்கப்பட்டது என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் நபி அவர்களுடைய அனுமதி கிடைத்து விட்டது. இவர்கள் அதே லஹ்ஜாவில் அதே மொழியில் ஓதிக்கொண்டிருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் வந்ததற்கு பின்னால் தான் ஒரு பிரச்சனை தோன்றியது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், சில போத்திரங்கள் சில போத்திரத்தை ஏச ஆரம்பித்தார்கள். நீங்கள் ஓதக்கூடிய இந்த இடத்தில் ஒருவர் ஓதினார், இன்னாஷி அகல்லைலி இதுதான் குர்ஆன் ஆயத். அவர் ஓதினார் இறங்கியது, எதை ஓதினாலும் சரி என்று சொல்லி அந்த கட்டத்தில் சொன்னார்கள். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு காலம் வந்ததற்கு பின்னால கோத்திரங்களுக்கு மத்தியில் பிரமாண்டமான பிரச்சனைகள் மோதினர். எந்த அளவுக்கு என்று சொன்னால், யாழ்ப்பாணத்தில் உள்ளவர்கள் உதாரணத்திற்கு குர்ணாங்களில் உள்ள தமிழ் பேசக்கூடியவர்களை குறை சொல்வார்கள், நீங்கள் பச்சை பிழையா பேசுறீர்கள், இது பிழை, இந்த தமிழ் பிழை, இங்குள்ளவர்கள் சொல்வார்கள் அங்கே பிழை என்று, சென்னையில் உள்ளவர்கள் சொல்வார்கள் சாத்தான்குடியிலே சிங்கோ மூதூரிலே பேசக்கூடிய உங்களுடைய தமிழ் பிழை என்று. எந்த அளவுக்கு மோதல் உண்டாகிச்சு என்று சொன்னால், சிலர்கள் சிலர்களை பார்த்து சொன்னார்கள், இந்த பாஷையை நபி அவர்கள் விரும்பல, எங்களோட பாஷையைத்தான் விரும்பினாங்க. குறைஷிகள் சொன்னாங்க, ஹவாஸின் கோத்திரத்தை பார்த்து உங்களோட பாஷையை நபி அவர்கள் விரும்பல, எங்களோட பாஷையைத்தான் விரும்பினாங்க. அந்த தமீம் கோத்திரத்தினர்கள் தமீம் கோத்திரத்தினர்கள் அவர்கள் யமன் கோத்திரத்தை பார்த்து சொன்னாங்க, நீங்க ஓதக்கூடியதை நபி அவர்கள் விரும்பல, நாங்க எது ஓதுறோம் அதைத்தான் விரும்பினாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி பிரச்சனை பைத்துக் கொண்டிருக்கும் பொழுது சிலர்கள் சிலர்களை காஃபிர்கள் என்று சொல்லக்கூட ஆரம்பித்து விட்டார்கள். நீங்க காஃபி, நீங்க ஓதுற பீல காஃபி என்று சொல்லார்கள். பெரிய ஒரு சண்டை, பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய நிலைமையில் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும் பெரும் நாடுகளை வெற்றி கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், சிலர்களை சிலர்கள் காபிர் என்று சொல்கிறார்கள், சிலர்கள் சிலர்களை அடிக்கிறார்கள், பெரும் ஒரு மோதல், நாளைக்கு பெரிய ஒரு ஜனாசா கூட்டம் ஒன்றை நாங்கள் நடக்க வேண்டிய ஒரு கட்டம் உருவாகும் என்று பயந்து ஓடோடி உமர் ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு வந்து சொன்னார்கள், உஸ்மானே ரலியல்லாஹு அன்ஹு, நான் பயப்படுகிறேன், யஹூதிகளும் நசாராக்களும் அவர்கள் எப்படி அவர்களுடைய வேதத்திலே கருத்து வேறுபாடுகள் கொண்டார்களோ அதே போன்று எங்களுக்கு இருக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குர்ஆனிலும் ஒரு காலத்தில் இந்த மக்கள் கருத்து வேறுபாடு கொள்வார்கள். நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஏழு மொழியில் இருக்கத்தையும் ஒரு மொழியாக தேர்ந்தெடுத்தா நல்லமே என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் உடனடியாக எல்லா நாட்டில் உள்ள தலைவர்களையும் அவசரமாக நீங்கள் மக்காவை நோக்கி வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்து எல்லோரும் வந்தார்கள். வந்த சந்தர்ப்பத்தில் எல்லோரையும் கூப்பிட்டு சொன்னார்கள், நீங்கள் யாரும் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள். குர்ஆன் ஏழு மொழிகளில் இறைக்கப்பட்டது. நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், உன்ஸிலல் குர்ஆனு அலா சபஅத்தி அஹ்ருபின் ஃபக்ரஊ மா தயஸ்ஸர மின்ஹா. ஏழு விதங்களில் குர்ஆன் ஏழு லஹ்ஜாக்களில் இழக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு எது லேசோ அதை நீங்க ஓதிக்கொங்க என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நான் ஃபித்னாவை பயப்படுகிறேன், நீங்கள் சிலரை சிலர் காபிர் என்று கூட சொல்றீங்க, நாளைக்கு எல்லோரும் கபருக்கு போகும் காட்டியும் இந்த ஃபித்னா இந்த பிரச்சனை உருவாகும். எனவே நான் ஒரு விடயத்தை சொல்கிறேன், நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு மனிதரை கூப்பிட்டு ஹஜ்ரத் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இருந்த ஒரு பிரதியை அந்த பிரதியை எடுத்து வரும்படி சொன்னார்கள். ஒரு சஹாபி எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்ததற்கு பின்னால் அந்த பிரதியை தான் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இந்த பிரதியின்படி குரைஷிகளுடைய லஹ்ஜாவின்படி மொழியின்படிதான் எல்லாருமே ஓதணும், மற்ற ஆறு மொழிகள் ஆறு விதமாக இருந்த ஆறு விதங்களையும் எடுத்து பத்த வைத்து எரித்து சாம்பலாக்கி போட்டு வைத்து சொன்னார்கள், யாரும் நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள், எல்லா நாட்டிலும் இந்த மொழிதான் ஓதப்பட வேண்டும் என்று ஒரு மொழியை தேர்ந்தெடுத்து பல பாகங்களுக்கு அவர்கள் பிரிண்ட் பண்ணி எழுதி அவர்கள் விநியோகித்தார்கள். அந்த முறைப்படிதான் ஓத வேண்டும் என்று. அன்புக்குரிய சகோதரர்களே, இது கோத்திரங்களுக்குள்ள நான் வித்தியாசத்தை சொன்னேன், மொழிகளுக்குள்ள வித்தியாசம். அடுத்தது இன்னொன்று இருக்கிறது, சபா கராத் என்று சொல்வார்கள், ஏழு கராத், பத்து கராத், பதினாலு கராத், அது வித்தியாசம் வேற. நான் ரமலானுடைய மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்றதனால் இதனுடைய அறிமுகம் அதிகமானவர்களுக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால் பத்து விதத்திலே குர்ஆனை ஓத முடியும், அதனை கற்றவர்களுக்கு தான். ஆனால் சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு ஊருக்கு போய் இஷா கொள்கையை தொலைவித்தேன். ஹசரத் கேட்டாரு, என்னுடைய அறிமுகமான ஒரு ஹசரத் அவர் கேட்டார், நீங்க ரிவாயத் முடிச்சுட்டு வந்திருக்கிற, எத்தனை கலாக் பத்து கலாக் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன் எங்க பாகிஸ்தான்ல, அப்ப நீங்க அந்த ரிவாயத் போய் தொழுவீங்களே என்று சொன்ன சந்தர்ப்பத்துல நான் அவரிடத்துல சொன்னேன், அறிமுகம் இல்லாத ஒரு விடயத்தை நான் போய் முன்னுக்கு தொழிலிச்சா மக்கள் பிழையாக கருதுவார்கள். எங்கட நாட்டுல அர் ரஹ்மான் இர் ரஹீம் மாலிக்யோம் இத்தீன்னுதான் ஓதப்படுகின்றது. ஆனால் மொரோக்கோ நாட்டுல அர் ரஹ்மான் இர் ரஹீம் மாலிக்யோம் இத்தீன் என்பதாகத்தான் ஓதப்படுது. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் நாங்க ஓதுவோம், ஆனால் இமாம் ஹம்சா ரஹிமஹுல்லா இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று மாத்தி ஓதுவாங்க. எனவே குழப்பம் வரும், நான் அப்படி தொழிக்க மாட்டேன் என்று சொல்லவும் ஹசரத் சொன்னார், பிரச்சனை நீங்க தொழிகண்டி. நான் வந்து தொழிற்சதுக்கு பின்னால ஊரில் உள்ளத்தர் வந்து ஹசரத்தை கேட்டிக்கிறார், என்ன இவர் பிள்ளையா ஓதுறாரு பச்சை பிள்ளையா என்று கேட்டவுடன் ஹசரத் விஷயத்த சொன்னாராம், இவர் பத்து கிராப் முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு, அவர் சரியா தான் தொழிலிச்சாரு என்று சொன்ன சந்தர்ப்பத்துல அவருக்கு அதுவும் திருப்தி போறாரு. அவர் ஒரு மூலையில போய் மறுபடியும் இஷாவை தனியே தொழுதுட்டு போயிருக்கிறார். உண்மையிலே சரிதான், அறிமுகம் இல்லாத ஒரு விடயம் சமூகத்துக்கு முன்னால் செய்யும் பொழுது மக்களுக்கு ஒரு குழப்பம் தான். எனவே ஒரு அறிமுகம் கட்டாயம் தேவை. இந்த ரமலானிலும் சில இடங்களில் செய்வோம். எனவே இந்த இடத்திலும் அதனை சொல்லிவிட்டு என்னுடைய உரையை ஆரம்பித்தால் நல்லம் என்று நினைக்கிறேன். இந்த பத்து கிராத்துடைய முறையையும் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்துல பாகிஸ்தான்ல மொரோக்கோ நாட்டுடையவர்கள் வந்திருந்தார்கள், அவர்களுடைய நாட்டில் ஓதக்கூடிய கிராத் இமாம் வரஷ் ரஹிமஹு உள்ளார். எங்கட நாட்டு அவர்களுக்கு பாகிஸ்தானுக்கு வந்தனே சரியான டென்ஷன், என்ன இமாம் அர் ரஹ்மான் ரஹீம் மாலிக்யோ மித்தீன் ஓதுறாரு, மாலிக்யோ மித்தீன் எங்கட குர்ஆன் இருக்குது, அவங்களோட குர்ஆன் அப்படித்தான் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் இதனை உண்டாக்கினார்கள். அடுத்ததாக ஏழு கராத்துகள் மூன்று விதமான நிபந்தனைகளை கொண்டு சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏழு விதமாக, பத்து விதமாக, பதினான்கு விதமாக குர்ஆன்கள் கராத்துடைய வித்தியாசங்கள் இருக்கும். ஆனால் கருத்து ஒரு நாளும் மாறமாட்டாது. எழுத்துக்களுடைய வளைவுகள் இருக்கும். எழுத்துக்கள் சாத் அது தாவாக மொழியப்படும் சில இடங்களில், மாலிக்யோமித்தீன் மலிக்யோமித்தீன் என்பதாக மொழியப்படும், அதே போன்று வல்லுஹா வல்லுஹே என்பதாக மொழியப்படும். என்பதாக இமாம் செஞ்சு ஓதுவாங்க. எனவே இது கருத்து வித்தியாசம் இல்ல, எல்லா குர்ஆனும் ஒன்றுதான், ஆனால் ஓதக்கூடிய கிராக்குடைய வித்தியாசங்கள் இருக்கின்றன, வளைவுகள் இருக்கின்றன. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்த கிராத் தான் நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால இந்த கிராத்துகள் பலர்கள் பல மாதிரி ஓத ஆரம்பித்தாங்க. இதை எப்படி ஒன்று சேர்ப்பது? மூன்று சரத்துகளை அவர்கள் முன்வைத்தார்கள். ஒன்று, இந்த குர்ஆன் நீங்கள் கொண்டு வரக்கூடிய குர்ஆன் அது அரபு மொழியில் இருக்க வேண்டும். இரண்டாவது, ஸிஹ்ஹத்து ஸனத், நபி வரைக்கும் எப்படி வந்தது, நபியிடத்திலிருந்து யாருக்கு வந்தது ஹதீஸ், எப்படி சஹீஹுல் புகாரி முஸ்லிம் வந்ததோ அதே போன்று ஒவ்வொருத்தருக்கு யாரிடத்திலிருந்து யாருக்கு வந்தது, யாரிடத்திலிருந்து யாருக்கு வந்தது, கடைசி வரைக்கும் உறுதியான நபர்கள் உறுதிப்படுத்துவரைக்கும் அந்த ஹதீஸ் எப்படி உறுதி செய்யப்படுமோ அதே போன்று இந்த குர்ஆனும் கபூல் செய்யப்பட்டது. அதன் மூடாக வந்ததுதான். அடுத்தது மூணாவது ஒரு ஷரத் இருந்தது, அந்த உஸ்மான் ரலியல்லா அவர்கள் அந்த எழுதி வந்த குர்ஆன் பிரிண்ட் அதுக்கு தோதுவாக இருக்கணும். இந்த மூணு நிபந்தனைகளை கொண்டும் கராத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அந்த கராத்துகள் தான் இன்றைக்கு பல நாடுகள்ல பலவிதமாக ஓதுகிறார்கள். சவுதியில, பாகிஸ்தான்ல, இந்தியால, ஸ்ரீலங்காவில நாங்க ஓதக்கூடிய கராத் இமாம் ஆசிம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய கராத், அதுதான் இமாம் ஹஸ் ரஹிமஹுல்லா அவர்களுடைய இரண்டு ராவிகள் இருக்கின்றார்கள், அதுல ஹஸ் ரஹிமஹுல்லா. இப்பொழுது நான் ஓதி காட்டுகிறேன் சில இமாம்களுடைய கராத்துகளை மாத்திரம், உங்களுக்கு வித்தியாசம் இன்ஷால்லா விளங்கும். சின்ன சின்ன சூறாக்களை ஓதி காட்டுகிறேன். நாங்க வளமையாக தொழுகையில் ஓதக்கூடிய சூரா சின்ன சூறாக்களை மட்டும் நான் தொடராக நடக்கிறாக்க ஓதாம ஒவ்வொரு இமாமனுடைய கிராக்க ஓதிட்டு போறேன் இன்ஷால விளங்கும். بسم الله الرحمن الرحيم ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فَجَعَلَهُمْ كَعَصْفٍ مَّأْكُولٍ. இது இமாம் அம்ரு இப்னு பஸ்ரி ரஹ்மஹுல்லா இவர்கள் ஓதக்கூடிய கிராத். அலம் தரகைஃப ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல், அதே போல கடைசிக்கு ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மாகூல் என்பதாக ஓதுவார்கள். அதே போன்று இமாம் தூரி ரஹ்மஹுல்லா அவர்கள் குல் அஊது பிரப்பின்னாஸ் ஓதும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் அஊது பிரப்பின்னீஸ் மலிகின்னீஸ் இலாஹின்னீஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் அல்லதீ யுவஸ்விஸு ஃபீ சுதூரின்னீஸ் من الجنة والناس
என்பதாக நாஸ் நாஸில் வரக்கூடிய இடங்கள்ல வளைத்து ஓதுவார். அதே போல இமாம் ஆமீர் ரஹ்மஹுல்லா அவர்கள் அவர்கள் ஓதும் பொழுது
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் قُلْ يَا أَيُّهَا الْكَافِرُونَ لَا أَعْبُدُ مَا تَعْبُدُونَ وَلَا أَنْتُمْ عَابِدُونَ مَا أَعْبُدُ وَلَا أَنَا عَابِدٌ مَا عَبَدتُّمْ وَلَا أَنْتُمْ عَابِدُونَ مَا أَعْبُدُ لَكُمْ دِينُكُمْ وَلِيَ دِينِ
إِنَّ بَلَغَ وَدُوَارُ. அதே போல சூரத்துல் ஃபாத்திஹா அதுல இமாம் ஹம்சா ரஹிமஹுல்லாஹ் ஓதுவார்கள்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன்
إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين
என்பதாக அவர்கள் ஒருவார்கள். இதே போன்ற பத்து கராத்துகள் இருக்கின்றன. அவைகள் எங்களுடைய நாட்டிலே ஓரிடத்தில் ஓரிரு ரெண்டு இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது பாகிஸ்தானுடைய சிஸ்டத்துல ஆரம்பிக்கப்படல. ஆனால் இந்த கராத், இந்த கராத்தை யார் கற்கிறாரோ, இந்த கலையை கற்றவர்கள் தான் இதனை ஓதித்து தொழிலிக்கவும் முடியும், அவர்களுக்கு தான் ஓதவும் முடியும், அதனை தவிர்ந்தவர்களுக்கு அதனை ஓத முடியாது. எனவே அதனுடைய அறிமுகம் எங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் யாப்படுத்தும். அல்ஹம்துலில்லா, எங்களுக்கு தெரியும் பதருடைய யுத்தம். இன்றைக்கு அல்லாஹு தஆலா இன்றைக்கு யோசிக்கலாம், பதர் பதர் என்று பதரையும் எல்லாரும் விசேஷமாக்கி போட்டாங்க, கதிரையும் எல்லாம் விசேஷமாக்கி போட்டாங்க. ஆனால் பதர் என்று சொல்லக்கூடியது உண்மையிலே இஸ்லாமிய வரலாற்றில் இடம்பெற்ற முதலாவது ஒரு யுத்தம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் கூட இந்த பதரை சிறப்பாகத்தான் குர்ஆன்ல பேசுவார். தபூக் யுத்தம் உலகத்திலே நடந்திருக்கின்றது, ஹைபர் யுத்தம் நடந்திருக்கின்றது, அதே போன்று இன்னொரு அந்த பல யுத்தங்கள் நடந்திருக்கின்றது. ஆனால் அந்த எந்த யுத்தத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. அல்லாஹ் இந்த பதரை சொல்லும் பொழுது வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் வஅன்தும் அலில்லா, நீங்கள் பத்ர் பத்ரை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது பத்ரிலே நாங்கள் உங்களுக்கு உதவி செய்தோம், நீங்களுமோ மிகவும் குறைவானவர்களாக ஆயுத பலத்திலும் ஆள் பலத்திலும் எல்லா விடயத்திலும் நீங்கள் குறைவானவர்களாக இருந்தீர்கள், நாங்கள் தான் உங்களுக்கு உதவி செய்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அடுத்து இன்னும் ஒரு யுத்தத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வயௌம ஹுனைனின் இஸ் அஅஜபத்கும் என்று சொல்லக்கூடிய அந்த ஹுனைனுடைய யுத்தம். இந்த ரெண்டே ரெண்டு யுத்தத்தை பத்தி தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறார். ஏன் இந்த பத்ருடைய சஹாபாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஹதீஸுல் குதுசியிலே அல்லாஹ் இவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சர்டிபிகேட் என்ன தெரியுமா? இஅமலூ மா ஷிஃதும் ஃபஇன்னி கத் ஃபர்து லகும், நீங்க நாடியபடி அமல் செய்யுங்க, உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன, நீங்கள் நினைச்ச மாதிரி வாழுங்க என்று அந்த பத்ரல கலந்த சஹாபாக்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் ஹதீஸுல் குதுசியிலே நன்மாராயம் சொல்லி இருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பத்ருடைய யுத்தம் இருக்கின்றது. இது உலகத்திலே இந்த ரமலானுடைய மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவும் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் இருக்கின்றது. ஜகாத்துல் ஃபித்ரும் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் கடமையாகின. தாரிக் இப்னு ஜியாத் இஸ்பெயினை கைப்பற்றியதும் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான். சலாஹுத்தீன் அய்யூபி பலஸ்தீன் பைத்துல் மக்தஸை கைப்பற்றியதும் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான். ஃபத்ஹு மக்கா, மக்காவுடைய இண்டிபெண்டன்ஸ் டே ஹிஜ்ரி 8, அதுவும் ரமலானுடைய மாதத்தில் தான். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தானதும் இந்த ரமலானில் தான். ஹஜ்ரத் அலியின் மனைவி சுவனத்தின் சுவன தலைவி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புதல்வி ஹஜ்ரத் அலியின் மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தானதும் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான். அதே போன்றுதான் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் சாத்தாரிகள் தோற்கடிக்கப்பட்டதும் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான். தாயி போசிகள் இஸ்லாத்தை தழுவியதும் இந்த ரமலானில் தான். அதே போன்றுதான் பத்ர் யுத்தம் நிகழ்ந்ததும் இந்த ரமலானுடைய மாதம் இன்றைய தினம், அதாவது நாளைய தினம் 17 அன்றாவும் இன்றைக்கு அந்த பத்ருடைய தினம் தான் இன்றைய தினம். சஹாபாக்கள் நோன்பு நோற்றவர்களாக அந்த மதீனா முனவ்வராவில் இருக்கும் பொழுது அபூ சுஃபியானுடைய படை வியாபாரத்துக்காக வேண்டி சென்றார்கள். சென்று திரும்பி வரும் பொழுது யுத்தம் செய்யற ஐடியாவே இல்லை நபிக்கு. நபி அவர்களுக்கு என்ன யோசனை தெரியுமா? நாங்க மக்காவிலிருந்து எங்களை சொத்துக்களை எல்லாம் சுரண்டி கொண்டு எங்களை வெறும் கையோடு அனுப்பினார்களே, நாங்கள் இந்த அபூ சுஃபியான் திரும்பி வரும் பொழுது நாங்கள் பொருட்களை எல்லாம் அபகரிப்போமே என்று மஷூரா செய்தார்கள். யுத்தத்துக்காக வல்ல மஷூரா. அன்புக்குரிய சகோதரர்களே, அபூ சுஃபியான் சில விடயங்கள் அடையாளங்களை கொண்டு அவன் தெரிந்து கொண்டான், முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களும் எங்களுக்கு எதிராக வரப்போகிறாங்க
என்ற செய்தியை அவருக்கு கிடைத்தவுடன் அவர் நினைத்து மக்காவில் இருந்து மக்காவுக்கு தூது அனுப்புறாரு, அபூ ஜஹ்லே எனக்கு பாதுகாப்புக்கு நீங்க படையை அவசரமாக அனுப்பும் போ, இது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் எங்களோடு எங்களை வழிமறித்து எங்களுடைய பொருட்களை எல்லாம் எடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி போனவுடன் அபூ ஜஹல் உடனே 1000 பேரை தயார் செய்து மதீனாவுக்கு அனுப்பினார். அந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துடைய எந்த யோசனையும் இல்லை. ஹிஜ்ரி இரண்டாவது நடந்த யுத்தம், அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்கள் வந்து விட்டார்கள், நபி அவர்களை கொண்டும் செய்ய முடியாது. நபி அவர்கள் எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டு மஷூரா செய்தார்கள். இப்பொழுது என்ன செய்த அபூ ஜஹல் 1000 பேருடன் வந்திருக்கிறான் யுத்தத்துக்காக. நாங்களுமோ 313 சஹாபாக்கள் இருக்கிறோம், எங்களுக்கு ஆயுத பலமும் இல்ல, ஆள் பலமும் இல்ல, நாம் என்ன செய்வது, யுத்தம் செய்யறதா இல்லாட்டி விட்டு விடுறதா என்று மசூரா செய்த சந்தர்ப்பத்துல ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி சொன்னாங்க, யார் சொல்லலாம், கோம் யுத்தத்துக்கு யுத்தம் செய்வோம், நாங்க தயார். உமர் ரலியல்லாஹு எழும்பினார்கள், யுத்தம் செய்வோம். ஆனால் மஷூரா சொன்னதெல்லாம் முஹாஜிரீன்கள், அன்சாரிகள் யாரும் மஷூரா சொல்லல. சொத்துக்களை எல்லாம் இழந்து விட்டு வந்த அந்த முஹாஜிரீன்கள் தான் ஆலோசனை செல்கிறார்கள். நபி அவர்களுக்கு அந்த யுத்தம் பெருசாக படல, நபி அவங்க யுத்தம் யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க. சேதம் ஏற்பட்டா இந்த மதீனாவாசிகளுடைய சொத்துக்களுக்கு தானே சேதம் ஏற்படும், அவர்கள் தானே நாளைக்கு குழியில விழுவாங்க, அவங்களான கஷ்டத்தை விழுவாங்க என்று சொல்லி நினைத்து நபி அவர்கள் பேசாம உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்துல ஒரு சஹாபி உபாதத்துபுல் சாமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைக்கிறேன் எழும்பி சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், நீங்க நாங்க மசூரா சொல்லங்காட்டியமா பார்த்து கொண்டிருக்கிறீங்க என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், ஓ உங்களுடைய மசூராவை தான் நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். யா ரசூலல்லாஹ், நீங்க ஹக்கான நபி, உண்மையான நபி, சையதுல் முர்சலீன், தாஜுல் மதீனா, காத்தமுன் நபியின், நீங்க உண்மையானவங்க, ஏன் நாங்க பயப்படணும் இந்த அபூஜர்களுக்கு, ஏன் இந்த காபிர்களுக்கு நாங்க பயப்படணும், நீங்க கடல்ல பாய சொன்னாலும் நாங்க இதே நிமிஷம் பாயறதுக்கு ரெடியான சூழல்லாம், வாங்க போம் யுத்தத்துக்கு என்று சொன்ன பொழுதுதான் நபியுடைய முகத்துல சிரிப்பு, நபியுடைய மூஞ்சில சந்தோஷம், கட்டாயம் யுத்தம் செய்வோம் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்ற யுத்தம் தான் பதருடைய யுத்தம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பதருடைய யுத்தம் ஆச்சரியமான ஒரு யுத்தம், பல நாள் கணக்கு நடக்கல்ல, மாதக்கணக்கு நடக்கல்ல, சில மணித்தியாலங்களில் யுத்தம் நடந்து முடிந்து விட்டன. காபிர்கள் 1000 பேர் வந்திருக்கிறார்கள், 700 ஒட்டகையுடன் வந்திருக்கிறார்கள், 100 குதிரைகளுடன் வந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் வெறுமனே 313 சஹாபாக்கள், 70 ஒட்டகங்கள், அவர்களுடைய 700 ஒட்டகங்கள், அவர்களுடைய 100 குதிரைகள், இவர்களுடைய 2 குதிரைகள். என்ன செய்வது, அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சினார்கள். இரவு முழுக்க நபி அவர்கள், இன்றைய இரவு நாளைக்கு யுத்தம் நடக்க இருக்கின்றது, இன்றைய இரவு நபி அவர்கள் அல்லது அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சினார்கள், கெஞ்சினார்கள், சுஜூதிலே அவர்களுடைய முழு இரவையும் கழித்தார்கள். ஹஸ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க அல்லாஹ்விடத்தில் கெஞ்சது போதும், கேட்டது போதும், நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தருவான், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, போதும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபி அவர்களுக்கு கவலை, அல்லாஹு தஆலா அந்த நபி அவர்களுக்கு விடையளித்து விட்டான். நபி அவர்கள் கொஞ்சத்துல சொன்னாங்க, ஹஜ்ரத் அபூபக்கரே, வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், அதோ ஜிப்ரீல் தயாராகி விட்டார் யுத்த களத்துக்கு வருவதற்கு, தலப்பாவை அணிந்தவர்களாக வாகனத்திலே வந்து கொண்டிருக்கிறார் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று களத்திலே இறங்கினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பதருடைய யுத்தம் முன்னேற்பாடு இல்லாமல் நடந்த யுத்தம். அல்லாஹ்வுடைய உதவி நபி அவர்கள் நேரடியாக சஹாபாக்கள் கண்டார்கள். நபி அவர்கள் முழு இரவும் அழுது எந்த அளவுக்கு அழுதார்கள் என்றால், அவர்கள் ஹத்தா சபதரிதா அஹு, அவர்கள் மேலே போட்டிருந்த அந்த போர்வை கீழே விழுந்தது. ஃபஅஹதஹு அபூபக்கர் ஃபஅல்காஹு அலா மன்கிபைஹி, நபியுடைய மேனிலே எடுத்து போட்டுவிட்டு சொன்னார்கள், போதும் யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அந்த பத்ர்ல வெற்றியை கொடுப்பேன் என்ற வாக்கை அல்லாஹ் நிச்சயமாக நபியுடைய உள்ளத்திலே உறுதிப்படுத்தி விட்டான். நபி அவர்கள் தயாரானார்கள், போனார்கள் யுத்த காலத்துக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு யுத்தத்துடைய ட்ரிக்ஸ பாருங்க. ஒரு இடத்துல போய் தென்கடிச்சு பார்த்தாங்க, இந்த இடத்துல நாங்க போய் இருப்போம் என்று ஒரு சஹாபி சொன்னாங்க, யார் சூரல்லா நீங்க இந்த இடத்துல தென்கடிக்க போறீங்க, இது அவ்வளவு பொருத்தமற்ற இடம், இது அல்லாத ஓடரா அல்லது நீங்க உங்களோட ஏதாவது யுத்த தந்திரத்தை வச்சு அங்க நிக்க போறீங்க. ஒன்றத்திருக்கக்கூடிய ஒட்டகங்கள், சாப்பாடுகள், தண்ணி வசதி எல்லாம் இருக்க வேண்டும். நபி அவர்கள்ட்ட கேட்டாங்க, நீங்க இங்க இருக்க போறீங்களா, இல்லது என்ன மசூரா ஒன்று இருக்கு யார சூழல்லா அந்த இடம் இருக்குது. இன்னொரு இடத்த சொல்லி சொன்னாங்க, அந்த இடத்துல தண்ணி வசதி எல்லாம் இருக்கும், அந்த இடத்துக்கு போனா நல்லமே என்று சொன்ன சந்தர்ப்பத்துல, சரி இது அல்லாட ஓடர் அல்ல, நான் என்னுடைய சொந்த விருப்பப்படிதான் இந்த இடத்துல இருக்க பார்த்தேன், வாங்க போவோம் என்று அந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போனாங்க. அந்த இடத்துல போய் அந்த சஹாபாக்கள் இருக்கும் பொழுது, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா பதருடைய யுத்தத்தை பாருங்க, அல்லாஹு தஆலா நபி அவர்கள் முழு இரவும் நின்று வணங்கி அவர்கள் அல்லது அல்லது அல்லாஹுடத்தை கெஞ்சியது கெஞ்சி கேட்டு எடுத்த வெற்றி சகோதரர்களே, நபி அவர்களுக்கு அந்த நபி அவர்களோடு இருந்த அந்த அனைத்து சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் ஒரு தூக்கத்தை போடுகிறார். நீண்ட சம்பவம் நான் சுருக்கமாக சொல்கிறேன், அவர்களுக்கு தூக்கம் ஒன்றே போடுகிறார். எந்த அளவுக்கு தூக்கம் என்று சொன்னா, சில சஹாபாக்களுக்கு குளிப்பு கூட கடமையாகிவிட்டது. குளிப்பு கூட கடமை, யுத்த களம், யுத்தம் நடக்க போகுது, இவங்க தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தூக்கத்தை போட்டார். எங்களுக்கும் ஒரு டென்ஷன் வந்தா, ஒரு தலைவலி வந்தா கொஞ்சம் தூங்கி எழுமினா எவ்வளவு ரெஸ்ட் ஆயிருக்கும், எவ்வளவு உடம்புக்கு நல்ல ஆயிருக்கும். அதே போன்று அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு தூக்கத்தை கொடுத்தார். பதறிக்கொண்டிருந்த நபி அவர்கள் சஹாபாக்கள் இவர்களுக்கு ஒரு தூக்கத்தை போட்டான். அவர்கள் நல்லா தூங்கினாங்க. தூங்கி எழும்பினா சில சஹாபாக்களுக்கு குளிப்பு கூட கடமையாகிட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கினத்திலே படையுடைய தளபதி, இரவெல்லாம் சுஜூதில் இருந்தவர், அவர் கடைசியாகத்தான் தூக்கத்தில் இருந்து எழும்பினார். நபி அவங்க கடைசியா தூக்கத்தில் எழும்பினாங்க. அதுல அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த அபு சுஃபியானுடைய அந்த படை எங்களை அண்மித்து வந்து கொண்டிருக்கின்றது, எழும்புங்கள் யார் சூழல்லா என்று முடியாமல் தட்டினார்கள் ரசூலுல்லாஹ். எழும்புங்கள் யார் சூழல்லா யுத்தத்துக்காக. யுத்த காலத்துல தூக்கம் ஷைத்தான் சஹாபாக்கள் உள்ளத்துல போட்டான். நீங்க என்ன தூங்கி ஜனாபத்தோட குளிப்பு கடமையாகி இந்த கட்டத்துல ஷைத்தானோட நீங்க இருக்கும் பொழுது யுத்தம் செய்ய போறீங்களா, உடம்பு அசுத்தமாக இருக்குது இந்த கட்டத்துல யுத்தம் செய்ய போறீங்களா என்று அந்த ஷைத்தான் உள்ளத்துல போட்ட சந்தர்ப்பத்துல அல்லாஹ் பிரமாண்டமான ஒரு மலையை பொழிய வைத்தான். அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டது மலை பொழிதது. சஹாபாக்கள் குளித்தார்கள், அவர்கள் சுத்தமானார்கள், பரிசுத்தவான்களாக ஆகிவிட்டார்கள். அதற்கு பின்னால் அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த மலையின் காரணமாக பூமி கூட, பூமியில் இருந்த கற்கள் அவைகள் அனைத்தும் உறுதியாக கால்களை நல்ல முறையில யுத்த காலத்தில் வைத்துக் கொள்வதற்கு உறுதியாக இருந்தது. அல்லாஹ் அந்த மலையை கொடுத்தான். அதே கட்டத்துல ஒரு காற்றையும் அல்லாஹ் வீச செய்தான், பிரம்மாண்டமான காற்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்புடிய கையில் எடுத்துக்கொண்டு காபிர்களிடம் மூஞ்சில இதை எரியணும் என்று வெளியில வந்து எரிஞ்சாங்க. அந்த காத்து வீசு வேகத்துல சஹாபாக்கள் சொல்றாங்க, அந்த முஸ்ரிகீன்கள முகம் எல்லாமே பிளக்காக ஆயிட்டது, அப்படியே ஒரு கருமூஞ்சாக மாறிவிட்டது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நபியே வமா ரமைத இத் ரமைத வலாக்கின் அல்லாஹ் ரமா, நபியே மண்ணை நீங்கள் அந்த காபிர்களுக்கு எரிந்த போது நீங்கள் எரியவில்லை, வலாக்கின் அல்லாஹ் ரமா, அல்லாஹ் எரிந்தான், அல்லாஹ் தான் எரிந்தான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனுடைய வசனத்திலே சொல்கிறான். அந்த காபிர்களை கொலை செய்த போதும் அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்க அவர்களை கொலை செய்யல, அல்லாஹ் தான் அவர்களை கொலை செய்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, யுத்தம் மூழ்குது, யுத்தம் நடக்குது, யுத்தம் சில மணித்தியாலங்கள் யுத்தத்துல எல்லோரும் யுத்தத்துக்கு போய் வாள்களை எடுத்து யுத்தம் செய்யறாங்க. யுத்தம் எல்லாம் முடிஞ்சு காபிர்கள் கொஞ்ச பேரை கொண்டுட்டு இன்னும் கொஞ்ச பேரை சிறை கைதியாக குடித்துக் கொண்டு மதீனா முனவ்வராவை நோக்கி அந்த சஹாபாக்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது, மதீனாவிலே யுத்தத்துக்கு போகாமல் ஏற்கனவே இருந்த சஹாபாக்கள் அவர்கள் நன்மாராயம் சொன்னார்கள், மர்ஹபா மர்ஹபா, வாங்க மாஷா அல்லாஹ், வெட்டியோட வெட்டி வாடகை சூடி வாரீர்கள் மதீனாவை நோக்கி வாருங்கள் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அந்த அந்த யுத்தத்தில் கலந்து கொண்ட சில மனிதர்கள் சொன்னாங்களாம், என்ன நீங்க எங்களுக்கு பஷாரத் சொல்றீங்க, நீங்க எங்களை வரவேற்கிறீங்க, நாங்கள் பெருசா ஒண்ணும் செஞ்சுட்டு வரல, ஆடுகளை அறுக்கிற மாதிரி அறுத்து போட்டு வந்திருக்கோம். என்ன சொன்னாங்க, ஆடுகளை நாங்க அறுக்கிற மாதிரி அறுத்து போட்டு வந்துட்டோம். உங்களுக்கு இதெல்லாம் சிம்பிளான விஷயம் என்று ஒரு தரம் குறைவாக இவர்கள் சொன்ன பொழுது இந்த வார்த்தை நபி அவர்களுடைய காதிலே விழுந்தது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஓ சஹாபாக்களே, பலா தகுல்தாலி, நீங்கள் அப்படி சொல்ல வேண்டாம். இந்த யுத்தத்திலே கொலை செய்யப்பட்டதெல்லாம், கொலை செய்ததெல்லாம் யாரை தெரியுமா? குறைஷி காபிர்கள், பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவன் ஒரு பிரமாண்டமான மலைக்கு மேல ஏறினான் யுத்தம் பார்க்கறதுக்காக. இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் கிரவுண்ட்ல நடக்கக்குள்ள சுத்தி வளர்ச்சி எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பாங்க. இதே போல் இவன் பார்த்தான், இன்றைக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த அபூ சுஃபியானுடைய படைக்கும் நடக்கக்கூடிய யுத்தத்தை கொஞ்சம் பார்ப்போமே என்று மலையில ஏறி உட்கார்ந்து யுத்தத்தை பார்த்து கொண்டிருந்தான். பார்த்து கொண்டிருந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னான். அவன் சொன்னான், மா ரைதுகல் யௌமி அஜபன் ஃபர்ரு மின்ஹும் கன்னிசா, இன்றைய தினத்தை போன்று என்னுடைய வாழ்நாளில் ஆச்சரியமான ஒரு தினத்தை நான் பார்த்ததே இல்லை. ஆச்சரியமான திறத்தை இந்த வாழ்நாள பார்த்தது இல்லை. கன்னிசா, இந்த காபிர்கள் பொம்புள்களை போல ஓடித்தான், பொம்புளை போல ஓடித்தான் யுத்த காலத்திலிருந்து. இப்படிப்பட்ட ஒரு வெற்றியா அந்த முகம்மது வெற்றி கொண்டு விட்டு போறாரு. இவர்கள் எல்லாம் எங்களுடைய பாஷையில சொல்லுவோமே பொன்னர்கள் என்று. அதே போன்ற ஒரு வார்த்தையை பாவித்தான், கன்னிசா, பொம்புளை போல ஓடித்தான். ஒரு அன்புக்குரிய சகோதரர்களே, சில மணித்தியாளன்கள்ல ஆயிரம் பேர்லையும் பலரை கொண்டுட்டு கொஞ்சம் பேரை சிறை பிடிச்சு கொண்டு மதீனாவுக்கு வந்த சந்தர்ப்பத்துல மசூரா நடக்குது. இப்ப இந்த சிறை கைதிகளை என்ன செய்யறது? சிறை கைதிகளை நாங்க என்ன செய்வோம்? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொன்னார்கள், இதுல எங்கட ஃபேமிலியை சார்ந்தவர்களும் நீக்கிறாங்க, நாங்க வெற்றி கொள்வோம். இவர்கள படித்தவர்களும் நீக்கிறாங்க, எங்கட குடும்பத்துக்கு பிரயோசனமாக இருக்கும், எங்கட சோழர்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். இவர்கள யாராவது தெண்டப்பணம் கோந்து வந்து சல்லி கட்டி விடுவிக்க சொன்னா நாங்க அவர்களை விட்டு அனுப்புவோம். யார சூழல்லா எங்களுக்கு சல்லியை நாங்க வச்சுக்கொள்வோம், அது பிரயோசனமாக இருக்கும் என்று சொன்னாங்க. ஆனால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன மசூரா சொல்லியிருப்பார்? அவர் சொன்னார்கள், எல்லாட கழுத்தையும் கட்ட கட்டன்னு வெட்டி போடுவோம். யார சொல்ல யாரையும் வெட்டுவார், சிறை கைதின் தேவை ஒன்னும் தேவை, எல்லாட கழுத்தை வெட்டி போடுவோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க இந்த இடத்துக்கு போங்க. இந்த இடத்துக்கு போய் ஒரு பொம்பளை ஈக்குறா, அந்த பொம்பளைட்டு ஒரு லெட்டர் ஈக்கும், அந்த லெட்டரை நீங்க பறிச்சு எடுத்துக்கொண்டு வாங்க, கேட்டு எடுத்துக்கொண்டு வாங்க என்று ரெண்டு சஹாபி அனுப்பினாங்க. அலிவலியல்லா அந்த இடத்துக்கு போனாங்க, ஒரு பொம்பளை இருந்தாங்க, பெண்ட கேட்டாங்க, இந்த வா பெண்ணு, உன்கிட்ட ஒரு லெட்டர் இருக்கு, அதைத்தான். அந்த பெண் சொன்னான், எந்த லெட்டரும் இல்லையே. இல்ல, நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் சொன்னால் உண்மைதான், போய் சொல்ல மாட்டார்கள் தா என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அந்த பெண் அவளுடைய சட்டைக்குள் அல்லது தலைமுடிக்குள் இருந்த கொண்டைக்குள் இருந்து ஒரு லெட்டரை எடுத்து அப்படியே கொடுப்பாங்க. அந்த லெட்டரை எடுத்துக்கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் வாசிச்சு பார்த்தாங்க, பத்ர்ல கலந்து கொண்ட ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்று சொல்லக்கூடிய பத்ர் சஹாபி அவர் லெட்டரில் எழுதியிருக்கிறாரு, மக்காலுள்ள மக்கா வாசிகளே, நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்கிறேன். நபி அவர்களும் நபி அவர்களுடைய தோழர்களும் மக்கமா நகருக்கு யுத்தம் செய்வதற்கு வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கொஞ்சம் ரெடியாகிறீங்க, நீங்க தயாராகிறீங்க. நபி அவர்களுக்கு பார்த்தவுடன் மூஞ்செல்லாம் மஞ்சளித்து நபி அவர்களுக்கு வேர்த்து போட்டு விட்டது. பதுருடைய சஹாபி, நான் யுத்தத்துக்கு மக்காவுக்கு தோழர்களுடன் போக போடக்கூடிய விடயத்தை முன்னறிவிப்பு செஞ்சு எங்களுக்கு எதிராக போர் படுக்கிறதுக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாரே, ஹாத்திப் இங்க வாங்க, நீங்க என்ன எழுதிக்கிறீங்க, என்ன எழுதிக்கிறீங்க லெட்டர்ல, நீங்க ஒரு பதில் சாதி அல்லவா? ஹாத்திப் நபி பல்தா அவர்களுடைய உள்ளம் உடைந்து விட்டு சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், நான் ஒரு முனாஃபிக் அல்ல, நான் ஒரு நன்ற நயவஞ்ச கடந்த, நான் ஒரு பொய்யனும் அல்ல, நான் இதை செய்தது வல்லாஹி, நான் செய்தது என்னுடைய குடும்பம் மக்காளிக்கிறாங்க யா ரசூலல்லாஹ், நீங்க யுத்தம் செய்யக்குள்ள அந்த குடும்பத்துள்ளவர்களும் கொலை செய்யப்பட்டுடுவாங்களே, அவங்களோட சொத்துக்களையும் சுகங்களையும் இழக்க நேரிடுமே என்ற கவலையிலதான் இந்த லெட்டரை நான் அந்த பெண்ணிட்ட கொடுத்து அனுப்பினேன், என்னை மன்னிச்சு கொங்கோ என்று சொன்னாங்க ரசூலல்லாஹ். பக்கத்தில் இருந்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் தஅனி யா ரசூலல்லாஹ் அஃரிப் உனுகஹு, இவரது கழுத்தை வெட்டேன் உடும்பு யா ரசூலல்லாஹ் என்று சொன்னாங்க. நபி அவங்க சொன்னாங்க, பொறுமையாக இருந்த ஒரு முறை இவர் பதில் சஹாபி, அல்லாஹ் பதில் சஹாபிகளுடைய விஷயத்துல இஅமலு மா ஷிஃதும் ஃபஇன்னி கத் ஃபர்து லக்கும், நீங்க வேண்டிய மாதிரி அமல் செய்யுங்க, உங்களை பாவத்தை மன்னிச்சிட்டேன் என்று சொல்லி இருக்கிறார் பதில் சஹாபி. நீங்க ஒன்றும் செஞ்சிடாதீங்க, இவர் நல்ல விஷயத்துக்காகத்தான் நடத்தி இருப்பாரு என்று லெட்டர் எடுத்து பிரிச்சு போட்டாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு பதிலே கலந்து கொண்ட சஹாபிகளுக்கு அல்லாஹ் தனி சிறப்பை வைத்திருக்கிறார், தனி சிறப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இந்த யுத்த களத்திலே நடந்த யுத்தத்துல ஹஸ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களும் மகனுக்கு எதிராக வாளேந்தி சென்றார். ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு மகன் பாப்பாவை பார்த்துட்டு யுத்தம் முடிஞ்சதுன்னு சொன்னாராம், பாப்பா நான் உங்களை யுத்த களத்துல கண்டேன், ஏண்ட வாப்பா என்றதனால நான் உங்களை விட்டுட்டேன் என்று சொன்ன சந்தர்ப்பத்துல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொன்னார்களாம், மகனே நான் உன்னை யுத்த களத்துல காணல, கண்டிருந்தா உன்னை கழுத்து பறந்திருக்கும், நான் உன்னை யுத்த களத்துல காணல, கண்டிருந்தால் உன்னுடைய கழுத்து பறந்திருக்கும் என்று சொன்னார்கள். அபூ உபைதத்து பின் ஜர்ரா ரலியல்லாஹு அவர்கள் வாப்பாவை கொலை செய்தார்கள் பதிலே. முஹம்மது இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரரை பதிலே கொலை செய்தார்கள். ஹஜ்ரத் ஹம்சா, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய ஃபேமிலி, அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த உத்பா ஷைபா வலீத் என்று சொல்லக்கூடிய மூணு பேர்களை கத்தல் பண்ணிட்டாங்க, கொலை செஞ்சாங்க பதில. இஸ்லாம் தான் முக்கியம், என்னுடைய வாப்பை வைக்கலாம், மகனை வைக்கலாம், தாத்தா வைக்கலாம், பெரியப்ப வைக்கலாம், சகோதரன் வைக்கலாம், இஸ்லாம் முக்கியம், தீன் வளர வேண்டும் என்று அந்த சஹாபாக்கள் வாளேந்தி போரிட்டார்கள். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த யுத்தத்துல முக்கியமான உத்தர கொலை செய்யப்படல, அவர்தான் அபூ லஹப் என்று சொல்லக்கூடியவர், அவர் யுத்தத்துக்கு வரல. ஆனால் யுத்தம் கேள்விப்பட்டு, யுத்தம் தோல்வி அடைந்தது என்று கேள்விப்பட்டு மூணு நாளைக்கு பின்னால் அவர் மண்டே போட்டார். அபூ லஹப் யுத்தம் தோல்வி அடைந்து விட்டது என்று கேட்டு மூணு நாளைக்கு பின்னால் அபூ லஹப் செத்துட்டான், அபூ சுஃபியான் தப்பித்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, அபூ சுஃபியான் தான் 1000 பேரை நீங்க மக்கள் இருந்து அனுப்புங்க என்று சொன்ன அந்த அபூ சுஃபியான் ஏதோ ஒரு பக்கத்தால் வழிமறித்து போய்விட்டான், அவனுடைய பட்டாளங்கள் மக்காவை போய் சேர்ந்து விட்டன, இவர்கள் தான் யுத்தம் செய்தார்கள். அந்த அபூ சுஃபியானுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நாடி அல்லாஹ் ஒரு பிற்காலத்தில் அவனுக்கு ஹிதாயத்தை கொடுத்து அவன் முஸ்லீமாக மாறினான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஹிதாயத் என்று சொல்லக்கூடியது அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுப்பார். நபியே பெரியப்பா அபூ தாலிபுக்கு ஹிதாயத் அல்லாஹ்வுடைய கையில இல்ல, அல்லாஹ் கொடுக்கல, அபூ சுஃபியானுக்கு ஹிதாயத் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய நாட்டம் அல்லாஹ் கொடுத்தார். பதர் புகட்டும் பாடத்தான் அன்புக்குரிய சகோதரர்களே, பாப்பா மகனாக இருக்கலாம், சாச்சா பெரியப்பாவாக இருக்கலாம், மாமா மாமியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் தீன் என்று வந்துவிட்டால் எல்லாத்துக்கும் முன்னால தீன் தான் முக்கியம், இஸ்லாம் தான் முக்கியம் என்று பாடுபட்டார்கள். அதே போன்றுதான் பதரிலே படிக்கக்கூடிய முக்கியமான இன்னொரு பாடம் தான், நபி அவர்கள் தலைமைத்துவத்தில் இருக்கின்றார்கள், தலைவராக இருக்கிறார்கள், இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி மசூரா செஞ்சாங்க, யுத்தத்துடைய ஆரம்பத்திலும் மசூரா, யுத்தத்திலும் மசூரா, இங்கே டென்ட் அடிப்பது என்று, யுத்தம் முடிந்ததற்கு பின்னால் சிறை கைதிகளை வைத்துக் கொண்டு மசூரா. அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் சொல்லுது உங்களோட புள்ள பிறந்துட்டா, உங்களுக்கு ஒரு புள்ள பிறக்குது, அந்த புள்ளக்கு நீங்க ஹவுலைன் காமிலைன் 2 வருஷம் தொடராக பால் கொடுக்கணும். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், வல்வாலிதாத்து யுர்திஅன அவ்லாதஹுன்ன ஹவுலைன் காமிலைன், நீங்க அந்த புள்ளக்கு பால மறக்கடிக்கணும், 2 வருஷம் எங்களுக்கு கொடுக்கலா, 6 மாசம் கொடுத்துட்டு பாலை நாங்க கட் பண்ணி கொள்கிறோம், அந்த புள்ளக்கு வேறொரு ஏற்பாடு செய்வோம் என்று நீங்கள் நினைத்தால் வாப்பக்கு தனி முடிவு எடுக்க முடியாது, தாய்க்கு தனி முடிவு எடுக்க முடியாது, தாயும் தகப்பனும் மஷூரா செய்துதான் அந்த முடிவை எடுக்க வேண்டும். குர்ஆன் சொல்லுது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மஷூரா என்று சொல்லக்கூடியது குழந்தை பிறந்தத்தில் இருந்து கபருக்கு போகும் காட்டி மஷூரா, மௌத்தானா யார் தொழில்ப்பது மசூரா, பாப்பட வசியத் மகன் தொழிப்பதாக இருந்தால் மகன் தான் தொழிலிக்க வேண்டும். எங்கே அடப்பதி மஷூரா, எல்லாத்துக்கும் மஷூரா. இந்த பதர் புகட்டும் பாடம் தான் மஷூரா. இரண்டாவது விஷயம், மூணாவது விஷயம், அல்லாஹ்வுடைய உதவி. எப்படி அல்லாஹ் கொடுத்தால் உதவி? அல்லாஹ்விடத்தை கெஞ்சார்கள், அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை அந்த கட்டத்திலே இறக்கினான். நபியே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவிக்கரம் நீட்டிய பொழுது அல்லாஹ் உங்களுக்கு விடை அளித்தான். ஆயிரம் மலக்குமார்களை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வதாக அல்லாஹ் உங்களுக்கு பதில் அளித்தான் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய உதவி என்று அல்லாஹுடத்தை கையேந்தினால் நிச்சயமாக அல்லாஹ் தர காத்துக் கொண்டிருக்கின்றான். அவன் இறக்கமுள்ள ரப்பாக இருக்கின்றான். அதே போன்றுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, முக்கியமான ஒரு விஷயம், இந்த ரமலானுடைய மாதத்திலே நிகழ்ந்த அடுத்த ஒரு விடயம் தான் ஃபத்ஹு மக்கா என்று நான் சொன்னேன். அந்த ஃபத்ஹு மக்கால நபியவர்களே அந்த காபிர்கள் காபா மக்கா நகரில் இருந்து அடித்து விரட்டினார்களே, அதற்கு பின்னால் நடந்த முதல் யுத்தம் தான் பத்ர் யுத்தம். அல்லாஹ் இந்த காபாவை, இந்த மக்கா நகரை நபியவர்களுக்கு ஹிஜ்ரி எட்டுல நீட்டி கொடுத்தான், திருப்பி கொடுத்தான். உங்களுக்கு நீங்கள் இழந்த அந்த மக்காவை திரும்பவும் உங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பான் என்று சொல்லக்கூடிய ஆயத் அல்லாஹ் திரும்ப கொடுத்தான் ஹிஜ்ரி எட்டுல. அது ரமலானுடைய மாதத்தில் தான் நபி அவர்கள் சஹாபாக்களோடு வந்து அன்புக்குரிய சகோதரர்களே மக்காவை கைப்பற்றாங்க, காபிர்கள் துடித்தார்கள். இன்று முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்கா மாநகரை கைப்பற்றுகிறார்கள், எங்களது நாள் கடைசி நாள், நாங்கள் எல்லோரும் இன்று கொலை செய்யப்பட போகிறோம் என்று நடுங்கி கொஞ்சம் பேர் தாயிப்பு கோடினாங்க, கொஞ்சம் பேர் யமனுக்கு ஓடினாங்க, கொஞ்சம் பேர் மக்காவிலே இருந்து விட்டார்கள். நபி அவர்கள் காபாவுடைய சாவியை எடுத்து திறந்து தொழுதுட்டு வெளியில வந்து சொன்னார்கள், அல் யௌம் யௌமுல் மர்ஹமா, இன்றைய தினம் ரஹ்மத்தாக்கப்பட்ட தினம், ரஹ்மத் செய்யப்பட்ட தினம், இன்றைய தினம் காபிர்கள் எல்லாம் நடுங்குகிறார்கள். நபி அவர்கள் என்ன செய்ய போகிறார்களோ தெரியாது. நபி அவர்கள் சொன்னார்கள், இன்றைய தினம் நான் உங்கள் எல்லோரையும் மன்னித்து விட்டேன் என்பதால், எல்லோரையும் மன்னித்து விட்டேன். 23 வருஷம் நபி அவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களை நபி அவர்கள் ஒரு நாள்ல மன்னித்து போட்டாங்க. எப்படிப்பட்ட உள்ளமைக்கும் சகோதரர்களே, இன்றைக்கு எங்க குடும்பத்துல, எங்க ஊர்ல, எங்க மகள்ளால, எங்க சமூகத்துல வந்த பிரச்சனை ஏன் எனக்கு மன்னிக்க முடியாது, ஏன் எனக்கு மன்னிக்க முடியாது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்தியுன், உறவை துண்டித்து வாழ்பவன் சுவனத்தில் நுழைய மாட்டான் என்பதாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதம் வந்தும் எத்தனையோ பேர் குடும்பத்தோடு இன்னும் பேசாமல் இருக்கிறோம், தாய் தந்தையோடு பேசாமல் இருக்கிறோம், நானும் தம்பியோடு பேசாமல் இருக்கிறோம், சாட்சியோடு பேசாமல் இருக்கிறோம், மதிய மச்சாருக்கு மத்தியில பிரச்சனை, மாம மருமகளுக்கு மத்தியில பிரச்சனை. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் எனக்கு விமோசனமான சிறந்த ரமலானாக இருக்க வேண்டும் என்றால் இதற்கு தௌபா அவர்களோடு பேசி பேசி ஒற்றுமையாகி நாங்கள் அவர்களோடு சலாம் சொல்லி முசாபஹா செய்து நான் லைலத்துல் கத்ருடைய இரவை எதிர்பார்த்தவனாக மஸ்ஜிதுக்கு வர வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, 2013 அல்லது 2012 ஆண்டு எமது நாட்டிலே இருந்த அந்த ரிசானா நபீக் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணை அந்த தாய்க்கு மன்னிக்க முடியாமல் போனது. அவளுடைய உள்ளம் எவ்வளவு கல்நெஞ்சாக இருக்கும் சகோதரர்களே. எங்களுடைய நாட்டுடைய உலமாக்கள் பேசி, ஜமியத்துல் உலமா பேசி, அரசாங்கம் பேசி, போதாமைக்கு இங்கிருந்து அங்கு சென்று பேசியும் அந்த பெண்ணுக்கு மன்னிப்பு கொடுக்கிறதுக்கு மனசு வரலையே. அந்த பெண்ணை கொண்டார்களே சரியாவுடைய சட்டம் ஒருபுறம். அன்புக்குரிய சகோதரர்களே, மன்னித்திருந்தால் அந்த மன்னிப்பை நாடு ஏற்றுக்கொண்டிருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, மன்னிக்காததின் காரணமாக உசுறு திரும்பி வந்துட்டுச்சா, அந்த குழந்தைக்கு உசுறு வந்துச்சா இல்லையே சகோதரர்களே? ஏன் எங்களை குடும்பத்தில் நடந்த தவறு எங்களுக்கு மன்னிக்க இயலாது? ஏன் எங்களுக்கு எங்களை ஊர்ல நடந்த தவறு எனக்கு மன்னிக்க இயலாது? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு விடயத்தில் மோசமாக நடந்ததின் காரணமாக ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பத்தை சேர்ந்த மித்தஹ் என்றவருக்கு செலவழித்துக் கொண்டிருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், சத்தியமாக இதற்கு பின்னால் நான் இந்த மித்தஹுக்கு செலவழிக்க மாட்டேன் என்று. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருந்தவன், பார்த்து கொண்டிருந்தவன் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிறான். ஓ அபூபக்கரே, அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லகும், அல்லாஹ் நீங்க செஞ்ச பாவத்தை மன்னிக்கிறத நீங்க விரும்ப மாட்டீங்களா? நீங்க செஞ்ச பாவத்தை மன்னிப்பதற்கு நீங்க அல்லாஹ் மன்னிப்பதற்கு நீங்க விரும்ப மாட்டீங்களா அபூபக்கரே என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அபூபக்கரே அந்த மித்தஹ வல்யஅஃபூ வல்யஸ்தஹு, நீங்க மன்னிங்கோ மறந்துடுங்கோ, அதை பொறுப்படுத்த வேணும் என்று அல்லாஹ் குர்ஆனை எடுத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய குடும்பங்கள் ஏற்பட்ட பிளவுகள் பிரச்சனைகள் அது நிச்சயமாக சத்தியமாக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஒவ்வொருவருக்கும் தெரியும் யாருடைய தவறு என்று. நாங்கள் பலதை ஒரு நாளும் சிந்தக்கூடாது. பழைய குப்பையை தோண்டினால் நாத்தம் தான் வீசும். இக்ரிமா அபூஜஹலுடைய மகன் மக்காவுக்குள் வரும் பொழுது நபியவர்கள் சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இக்ரிமா வாரார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு பழைய விஷயங்களை பேசி பிரச்சனைகளை எழுப்பி அவருடைய மனசை நோகடிச்சிடாதீங்க, அவர் இஸ்லாத்தை ஏற்க வந்து கொண்டிருக்கிறாரு என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பலச மறப்போம், பலச யாரும் உள்ளத்துல வைக்கவானாம், மறந்துடுவோம். லைலத்துல் கத்ருடைய இரவு இன்ஷா அல்லாஹ் நான் யாருடனும் கோபம் இல்லை, எல்லோருடனும் நான் பேசுகிறேன். யாரும் என்னுடத்திலே கோபம் பிடிக்கட்டும், என்னோடு எதிர்த்து போராடட்டும், நான் அனைவரோடும் ஒற்றுமையாக இருப்பேன். எல்லோரோடும் தங்கள் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருப்பதில் தான் நல்லா வெற்றியை வைத்திருக்கிறான். எனவே அந்த நியத்தோடு எல்லோருடன் நாங்கள் போய் பேசுவோம், கோபத்தை இறப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எவ்வளவுதான் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் 60-க்கும் 70-க்கும் இடைப்பட்ட காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தை விட்டு பிரிந்துடுவோம். எத்தனையோ மக்கள் வாழ்ந்தார்கள், இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்கள். ரமலான் வந்ததற்கு பின்னாலே எத்தனையோ நோயாளிகள் ஒரு புறம் இருக்க, வயோதிபர்கள் ஒரு புறம் இருக்க, வாலிபர்கள் உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். இரண்டாவது நோன்பு, கொழும்பு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு வாலிபன், சண்டி மகியாவை சேர்ந்த வாலிபன், அவர் ட்ரெயின்ல தொத்துறதுக்கு அவர் பாயிலாரி அவருடைய கால் சருகி அப்படியே கீழே போகிறாரு. செயின் ரோட்ல அப்படியே அந்த 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 டயர் அரைச்சு கொண்டு போகுது. வபாத்தாகிட்டாரு. ஒரு வாலிபன் வெள்ளம் பெட்டியில ஏற்பட்ட வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும், சுதுமை செய்ய வேண்டும் என்று தூர இடத்திலிருந்து வேலை செஞ்சிட்டு முந்தைய தினம் நாளைக்கு நோன்பு வருதே, ஏன் உண்மையோடு நான் நோன்பு நோக்க போகணுமே என்று சந்தோஷமாக போகும் பொழுது எக்ஸிடன் ஆகி அவன் வபாத்தான். ஒரு வாலிபன், அன்புக்குரிய சகோதரர்களே, வாலிபர்களுடைய வஃபாத் மிகவும் பயங்கரமாக இன்றைக்கு உலகத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பாவத்தை விடுவோம், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவோம், இதுதான் சத்தியம், இதுதான் நிச்சயம். இன்றைக்கு அதிகமான வாலிபர்கள் டிரக்ஸுக்கும் மதுவுக்கும் போதை பொருளுக்கும் சோசியல் மீடியாவுக்கும் அடிமையாகி அவர்களுடைய வாலிபத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2008 சவுத் ஆப்பிரிக்காவிலே ஒரு வாலிபனுடைய ஜனாசா ஒரு விபச்சார விடுவிக்குள் இருந்து எடுத்தார்கள், ஒரு விபச்சார விடுவிக்குள் கிளப்புக்குள் இருந்து எடுத்தார்கள். அவர்களுடைய வாப்பா பெரிய ஒரு தீன்தாரி, பெரிய சாலியான மனிதர், அழுகிற அவர் கண்ணீரை கொட்டுகிறாரு. ஏண்ட மகன் கிளப்ப வைத்து வபாத்தாலானே, ஏண்ட மகன் விபச்சார விடுவியில வபாத்தாலானே, அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் சொல்லிவிட்டு சொன்னாரு, சொன்னவர் சொன்னாரு, நாங்கள் ஜனாதாவுக்கு போயிருந்தோம், பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஜனாதாவிலே கலந்து கொண்டார்கள், கண்ணீர் வடிக்காத யாருமே இருக்க மாட்டார்கள், அதுல கொண்டு போய் அடக்கிவிட்டு வந்தோம். என்ன செய்ய, குழந்தைகள் அவர்களுடைய பெற்றோர்களுடைய சொல்ல கேட்டு நடக்கிறாங்க இல்லையே என்று வாப்பா அழுது புலம்புகிறாரு. இதனால தானே வந்த வின என்று அவர் குடிக்கிறார் என்று சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு வாலிபர்கள் ஒரு பயங்கரமான வீழ்ச்சியின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள். உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹிமஹுல்லாஹ் சக்கராத்துல படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய தோழர்கள் போய் சொன்னார்கள், உமர் இப்னு அப்துல் அஸீஸே, நீங்க இந்த உலகம் தொட்டு பெரிய உங்களோட குழந்தைகளுக்கு சொத்துகள் சுகங்கள் ஒன்றுமே இல்லையே, எந்த சொத்தையும் நீங்க கொடுக்கலையே. இதற்கு முன்னால வந்த அரசர்கள் பெரும் பெரும் சொத்துக்களை எல்லாம் விட்டு சென்றார்களே என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் படுக்கையில் இருந்து எழும்பி விட்டு சொன்னார்களாம், என்னுடைய குழந்தைகளை கூப்பிடுங்கோ, என்னுடைய குழந்தைகளை கூப்பிடுங்கோ என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் இந்த சகோதரர் யோசித்தாராம், இப்பதான் உமர் இப்னு அப்துல் அசீஸுக்கு புத்தி பிறந்திருக்கின்றது, இப்பதான் சொத்துக்கள் எழுதி கொடுக்க போறாரு என்று இவர் நினைச்ச சந்தர்ப்பத்தில் மகன்மார் 8-12 பேரை கூப்பிட்டு சொன்னாங்களாம், மகன்மாரே நான் உலகத்தில் உங்களுக்கு எந்த சொத்தையும் விட்டு விட்டு செல்லல, யாருடைய சொத்தையும் அபகரித்தும் நான் உங்களுக்கு தரல, உங்களை தக்குவா உள்ளவர்களாக சாலிகளாக என்னுடைய மௌத்துக்கு பின்னால் என்னுடைய கபருக்கு துஆ செய்யும் குழந்தைகளாக முத்தகீன்களாக நான் உங்களை விட்டுவிட்டு செல்கிறேன், அதுதான் நான் உங்களுக்கு தந்த சொத்து, இந்த சொத்து நிச்சயமாக தியாமத் வரைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் என்று சொல்லிவிட்டு ஒரு வசனத்தையும் ஓதி காட்டி குழந்தைகளை அனுப்பிவிட்டார்கள். இந்த சகோதரனுக்கு அப்பத்தாகிட்டு அடே உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொத்து செல்வங்களை கொடுப்பார் என்று பார்த்தா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புறாரே என்று சொல்லிவிட்டு இவர் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவரை கூப்பிட்டு சொன்னாராம், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் ஓதும் குர்ஆன் வந்த குர்ஆன் தான், நான் ஓதுகின்ற குர்ஆன் வந்த குர்ஆன் தான், அதே குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், யார் தனது குழந்தைகளை சாலிஹீன்களாக அல்லது யாரையாவது தக்குவா உள்ளவர்களாக சாலிஹீன்களாக இந்த உலகத்திலே விட்டு போகிறார்களோ அல்லாஹ் அவர்களை பொறுப்பேற்பான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஏன் ரப் என்னுடைய குழந்தைகளை பொறுப்பேற்பான், அதுல சந்தேகம் இல்ல, எனக்கு இதுதான் பெரிய சொத்து என்று அந்த இடத்திலே வஃபாத்தாகி போனார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் எழுதுகிறார்கள், பிற்காலத்திலே நாங்கள் பார்த்தோம் எந்த வாப்பா குழந்தைகளுக்கு சொத்து செல்வங்களையும் பெரும் பெரும் காணிகளையும் பூமிகளையும் மார்க்கத்தை தவிர எல்லா விடயங்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து குழந்தைகளுக்கு செலவழித்து வளர்த்தார்களோ அப்படிப்பட்ட அவர்களுடைய குழந்தைகள் பிற்காலத்துல தமஸ்கஸ் நாட்டில ரோட்டோரத்துல பிச்சை கேட்கக்கூடிய காட்சியை நாங்கள் எங்களை கண்ணால கண்டோம். எந்த வாப்பா குழந்தைகளை சாலிகீன்களாக தத்துவாதாரிகளாக விட்டு சென்றார்களோ அப்படிப்பட்ட அந்த உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய குழந்தைகள் பிற்காலத்தில் ஏற்பட்ட யுத்தங்களுக்கு செலவழித்த செலவீனத்தை பார்த்தா அதை கவுண்ட் பண்ண முடியாது, கோடிக்கணக்கான சொத்துகளையும் செல்வங்களையும் செலவழித்தார்கள் யுத்தத்துக்காக. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை சகோதரர்களே. தத்துவா உள்ள குழந்தைகளை உருவாக்க வேண்டும், ஈமான் உள்ள குழந்தைகளை உருவாக்க வேண்டும். வாலிபர்களுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு பயங்கரமான கட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றது, அதற்காக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இணைஞ்ச வேண்டும். வாலிபர்கள் இந்த ரமலான் அல்லாஹ் தந்த பெரிய ஒரு சந்தர்ப்பம், பெரிய ஒரு பாக்கியம், பாக்கியமாக கருதி வல்ல அல்லாஹ் இந்த ரமலானை அடைந்து அவனுடைய பொருத்தத்தையும் ரஹ்மத்தையும் பெற்று நரகத்திலிருந்து விடுதலையும் பெற்று நல்லடியார்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும்
ஆக்கியருள்வானாக. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுபோன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும்.
From the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah.